2011 ஆண்டு பிப்ரவரி மாத தென்றலிதழில் ஹூஸ்டன் சந்திரமௌழி அவர்களின் ஆத்மசாந்தி அத்தியாயம் 22 தெய்வம் நின்று கொள்ளும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். வள்ளியம்மாள் தான் பரத்தின் பாட்டி என்ற உண்மையை வெளிப்படுத்தி தன் பூர்வ கதையை சொல்கிறாள்.
நாளைக்கு காலையில MV-1 கப்பல் இங்கிருந்து இந்தியா போகுது. நம்ம ஊர் ஆட்கள் எல்லாரும் ஊருக்கு திரும்பிடலாம். என்ன தவிர என்றார் உன் தாத்தா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நீங்க பொழைச்சுக்குவீங்க. எப்பவும் சொல்லுவீங்களே தர்மம் சாவாதுன்னு. 100 வருஷமா நம்ம சனங்க அறியாமைய வறுமைய பயன்படுத்திக்கிட்டு இந்த கரும்பு காட்டுல அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. ராசா நீங்க வந்தீங்க. இந்த 6 வருஷம் இந்த வெள்ளத்துறமாரங்களோடவும் கருங்காலி கண்காணி மேஸ்திரிங்களோடவும் போராடி 50 பேரையும் விடுவிச்சிங்க. அதுக்கும் மேல ஆதரவு இல்லாம இருந்த எனக்கு வாழ்வு கொடுத்தீங்க. இந்த பாடெல்லாம் இப்படி இந்த பாழ்வு மண்ணுல போய் சேரத்தானா? என் ஆத்தா மகமாயி அப்படி உற்ற மாட்டா. சீ பைத்தியம், இந்த உலகத்துல யாரும் சாஸ்வதமாய் இருக்க போறதில்ல. ஆனா பொறப்புக்கு ஒரு பயன் இருக்கணும். நோக்கம் இல்லாம அண்ணீனுக்கு அடிமையா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். உங்களோட நெருங்கி பழகி உங்க கஷ்டங்களை பார்த்ததுக்கு அப்புறம் என் கண் திறந்தது. என் வாழ்க்கையோட நோக்கமும் தெளிவாச்சு. என் லட்சியம் நிறைவேறிடுச்சு. இனிமே நீதான் என் நம்பிக்கையை முன்னே நடத்திட்டு போகணும். நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேங்க. இந்தியா திரும்பினதும் நீ நம்ம ஊருக்கு போகணும். இதோ இதுவரை நாம சேர்த்த எல்லா பணமும் இந்த பெட்டியில இருக்கு. இதை வச்சு காடு கரை வாங்கு. நம்ம சரங்க எல்லாத்தையும் சேர்த்துக்க. நீ இருக்கிற இடத்துல அடிமை கூலின்னு யாரும் இருக்க கூடாது. எல்லாருமே முதலாளி, எல்லாருமே தொழிலாளி. நான் கூட இல்லைன்னு சோர்ந்து போயிடாத. உன் ஆத்மசக்தியில நம்பிக்கவை. மூச்சு வாங்கலோடு வாழ்வின் கடைசி நிமிட வார்த்தைகள் வெளிப்படவும் வள்ளி ஓவென்ற கதறலோடு, நீங்க என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிட முடியாது. என் கூடவேதான் இருக்கீங்க, இருப்பீங்க. ஆமா, இங்க தொட்டு பாருங்க என்று தன் வயிற்றை தொட்டு காட்டினாள் 2 மாத கர்ப்பிணியான வள்ளி. அந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து கொண்டதை கண்கள் பழிச்சென்று இறுதியாக வெளிச்சம் போட்டு காட்டியது. வாயோரும் ஒரு சிறு கீற்று புன்னகை வெளிப்பட்டதோடு அந்த மனிதனின் ஆவி விடை பெற்றுக் கொண்டது. ஐயோ சாமி, என் சாமி போகாத, என்னை விட்டு போகாத. அந்த உயிர்த்த சடலத்தின் மீது அந்த கரும்பு காட்டு வரப்பில் வள்ளி விழுந்து கதறினாள். வாராது வந்த மாமணியான பதியை பறிகொடுத்த 18 வயதே ஆன வள்ளியின் அலறல் அர்த்த ராத்திரியில் அந்த அத்துவான காட்டில் இருந்த நாய்களுக்கும் நரிகளுக்கும் கூட கிளியை ஏற்படுத்தியது. சற்று நேரத்தில் தன் நிலை தெரிந்த வள்ளிக்கு அவள் புருஷன் கடைசியாக விடுத்த வேண்டுகோளும் எச்சரிக்கையும் நினைவுக்கு வரவே ஒரு யோக நிலைக்கு வந்தவள் போல் கணவனின் சடலத்தை 3 முறை சுற்றிவிட்டு பழப்பெட்டியை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு கூட போகாமல் நேரே துறைமுகத்தை நோக்கி சென்றாள். கணவனை கொண்டவர்கள் அவளுக்கும் குறிவைத்து வீட்டுக்கு வரலாம் என்ற எண்ணம் தோன்றியதால் பாதுகாப்பாக துறைமுகத்துக்கே போய்விட்டாள். இனி இவள் வாழ்க்கை முற்றிலும் வேறு பாதையில் பயணிக்கப் போகிறது. இல்லற சுகங்களுக்கோ சுயநல எண்ணங்களுக்கோ இனிமேல் இடம் கிடையாது. இனி ஒரு வைராக்கிய வாழ்க்கையை தன்னோடு கூட்டி போகும் மக்களுக்காக வாழப்போகிறேன். என் வயிற்றில் பிறக்கும் சிசுவையும் என் லட்சியத்துக்கு துணையாக அமைத்துக் கொள்வேன் என்று வள்ளி தீர்மானித்துக் கொண்டாள். அதுவரை வள்ளியம்மாள் கதையை சொன்னபோது ஆர்வமாக கேட்டு வந்த பரத்தும் கதிரேசனும் அவள் கடைசியாக சொன்ன துக்க நிகழ்ச்சியை நினைவு கூர்ந்த போது வேதனை அடைந்தார்கள். எவ்வளவு சிறிய வயதில் எப்படிப்பட்ட துன்பங்களையும் பொறுப்புகளையும் இந்த பெண்மணி சுமந்திருக்கிறாள் என்று நினைத்து வள்ளியம்மாளின் மீது அவர்களின் மதிப்பு இன்னும் பல மடங்கு கூடியது. பரத் தன் பாட்டியின் கைகளை ஆதரவாக பற்றி கொண்டு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க பாட்டி, கேட்கவே ரொம்ப வேதனையா இருக்கு. இந்தியா வந்ததும் உங்க கஷ்டமெல்லாம் போயிடுச்சா? நீங்க ஏன் இன்னொரு கல்யாணம் செய்துக்கல என்று கேட்டான். மெலிதான புன்னகை ஒன்றை உதிர்த்து விட்டு, என் சாமியோட இடத்துல வேற எந்த ஆசாமியையும் என்னால நினைக்க முடியல. விதவ மறு கல்யாணம் தப்புன்னு சொல்லல, எனக்கு அது அவசியமாகல. அத்தோட என் சாமி எனக்கு வாழ்நாள் பூராத்துக்கும் சேர்த்து பெரிய பொறுப்பை கொடுத்துட்டு போயிடுச்சு. அதுக்கே நேரம் சரியாயிருக்கேள். கல்யாணம் ஆவது, கார்த்திகை ஆவது, சுதந்திரம் கிடைச்ச அதே நாள் நாங்க இந்த மண்ணில காலடி எடுத்து வச்சோம். 3 தலைமுறையா ஏமாந்து போய் வேற நாட்டுல அந்நியனுக்கு அடிமை கூலியா இருந்துட்டு மறுபடி நம்ம மண்ணுல நமக்கு நாமே எஜமானா இருக்க போறோம்னு நினைக்கும் போதே எங்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கத்தான் முடியும். அளந்து வார்த்தையில சொல்லிட முடியாது. அதுக்கு பிறகு இந்த கிராமத்தையே என் வீடா மாத்திக்கிட்டேன். என் மக்களையே சொந்தமாக்கிக்கிட்டேன். கூட்டு விவசாயம் பண்ணி எங்க வாழ்க்கைய நாங்களே தீர்மானம் செய்துக்கிட்டோம். நாங்க கண்ட நல்ல பலனை பக்கத்து கிராமங்களுக்கும் பரப்பி இப்ப இந்த வட்டாரம் முழுக்க ஒரு பெரிய குடும்பமா பெருகிட்டோம். பெருமிதத்தோடு சொன்ன வள்ளிமையின் முகம் பரத்தின் அடுத்த கேள்வியில் வாடியது. ஆமா பாட்டி, உங்களை சுத்தி எல்லாரையும் ஒரு குடும்பமா ஆக்கினேன்னு சொல்றீங்க. அப்புறம் ஏன் உங்க சொந்த பையன் குடும்பத்தோட, அதாவது எங்களோட ஒட்டு உறவு இல்லாம இருக்கீங்க? அதையும் சொல்ற வேலை வந்துருச்சு. என் பையன் மேல நான் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை வச்சதுனாலயோ என்னவோ அது ஏமாற்றத்துல முடிஞ்சிருச்சு. ஊரு உலகன்னு வெளி மனுஷங்களையே அரவணைக்கிறதுல கவனமா இருந்ததாலேயோ என்னவோ என் மூக்கு கழுதியே இருந்த என் மோகனை நான் என் வழிக்கு கொண்டு வரதுல அலட்சியமா இருந்துட்டேன். அவன் பிறந்ததும் அந்த மகாத்மாவோட நினைவா அவனுக்கு மோகன்னு பேர் வச்சேன். வளரும் போது அவன் எனக்கு அனுசரணையா வேண்டிய ஒத்தாசை எல்லாம் பண்ணினான். ஊர்ல இருக்கிற மத்த பிள்ளைங்க என்ன கூப்பிடுற மாதிரி அவனும் ஆத்தான்னு கூப்பிடுவான். வளர்ந்ததும் படிக்க பட்டணம் அனுப்பினேன். அங்க இருந்த வசதி வாய்ப்பு அவனை மாத்திருச்சு. சர்க்கார் உத்தியோகம், பட்டண வாழ்க்கை, வசதி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி என்னையும் இந்த கிராமத்தையும் விட்டு விலக ஆரம்பிச்சான். பட்டணத்து பழக்கம் தெரிஞ்ச பொண்ணா அவனுக்கு பார்த்து கஸ்தூரிய நான் தான் தீர்மானம் செஞ்சு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். பேரு பொறுத்த இருந்த அளவு அவங்க மன பொறுத்தம் அமையல. கஸ்தூரிக்கு இன்னும் வசதி வாய்ப்போட இருக்கணும்னு ஆசை நிறைய இருந்தது. கிராமத்துல இப்ப நான் இருக்கிற இந்த பண்ணை வீட்டை வித்து மெட்ராஸ்ல சொந்த வீடு வாங்கணும்னு நினைச்சா. இது என் சொத்து இல்ல, கிராமத்து சொத்துன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கு தியாகிகள் பென்ஷன், நிலம் ஒதுக்குறதுன்னு இந்த அரசாங்கம் எது கொடுக்க வந்தாலும் நான் மறுத்தது கஸ்தூரிக்கு பிடிக்கல. இதுக்கெல்லாம் தலையா மத்திய சர்க்கார் உத்தியோகம், நல்ல சம்பளத்தோட மோகனுக்கு தியாகியோட மகங்கிற அந்தஸ்துல கிடைச்சது. நான் ஒரு கையெழுத்து போட்டா அவனுக்கு அது கிடைக்கும்னு இருந்தது. நான் ஒரு தியாகம் செய்யல. எனக்கு எந்த பட்டயமோ சலுகையோ தேவையில்லைன்னு ஒரு முட்டை அரசாங்கத்துக்கு எழுதி போட்டுட்டேன். அதானே சரி, எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் செஞ்சத தியாகம்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு கூலியா சலுகைய எப்படிப்பா வாங்க முடியும்? அவ்வளவுதான் அன்னையிலேருந்து குடும்பத்துல தகராறுதான். பொறுக்க மாட்டாம நான் என் மருமகிட்ட என்னம்மா பிரச்சனைன்னு நேராகவே கேட்டுப்புட்டேன். அவ ஒரு வினாடி கூட யோசிக்காம, நீதான் கிழவி பிரச்சனை, தானா வர வசதியை நீயும் அனுபவிக்காம எங்களுக்கும் வந்து சேர விடாம நீ தான் பிரச்சனை பண்ற. உன்னால என் புருஷனும் வெட்டி வேதாந்தம் அப்பப்ப பேசிக்கிட்டு முன்னுக்கு வராம முடங்கி கிடக்குறாரு. நீ உன் ஜோலிய பாத்துக்க, நான் என் குடும்பத்தை பாத்துக்கிறேன். எப்பவும் சத்தியம் சத்தியம்னு சொல்லுவியே, எனக்கு என்ன வேணும்னு கேட்டே இல்ல. இனி நீயா என் குடும்பத்தோட ஒட்டோ உறவோ கொண்டாட வரதில்லன்னு எனக்கு சத்தியம் செஞ்சு கொடுன்னு புடலில அடிச்சாப்ல கேட்டுட்டான். அம்மா அப்படியா கேட்டாங்க? ஐயோ, நீங்க அப்பா கிட்ட பேசையா? இவ்வளவு வெளிப்படையா சொன்னதுக்கு அப்புறம் நம்ம நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கிறது தான் முறையாண்டி என்ன தேத்திக்கிட்டேன். இதை என் பையன்கிட்ட சொல்லி அவன சங்கடத்துல போட்டு அவன் நிம்மதியும் கெடுக்கிறதுலயும் விருப்பம் இல்ல. சரி, அப்படி என்ன சொல்லிட்டா? அவ சின்ன பொண்ணு, தானும் தன் குடும்பமும் நல்ல வசதியோட இருக்கணும்னு நினைக்கிறா. அதுக்கு இந்த கிழவி குறுக்க நிக்கிறான்னு அவளுக்கு ஒரு சங்கடம் இருக்குன்னா அதை நிவர்த்தி பண்றதுல என்ன சிக்கல்னு சத்தியம் செய்து கொடுத்துட்டு இந்த கிராமத்திலேயே அடங்கிட்டேன். எனக்கு இதுல வருத்தம் இல்ல. அந்த மகாத்மாவோட பசங்களே அவர் வழி நடக்காம போனாங்கன்னு படிச்சிருக்கமே. நான் எல்லாம் என்ன சாதாரணமாக சொன்னாலும் அவள் விரக்தி முகத்தில் வெளிப்பட்டது. அதனாலதான் எங்களை நீங்க பார்க்க வரவே இல்லையா? அப்பா மட்டும் எப்பவாவது வந்துட்டு இருந்தாரா? சே, என்னெல்லாம் நடந்துருச்சு. சரி, போனது போகட்டும். எங்க சத்தியம் செஞ்ச மாதிரி நீங்களா எங்களை வந்து பாக்கல? இப்ப நானாதான் பார்க்க வந்தேன். அதனால நீங்க உங்க சத்தியத்தை மீறல. இனிமே நீங்க இப்படி இருக்க தேவையில்லை. நாளைக்கே நாம சென்னை போறோம். என் கூட வாங்க, இந்த குடும்ப பிரச்சனைய நான் முடிச்சு வைக்கிறேன் என்றான் பரத். வள்ளியம்மாள் அவனை மறுத்து பேசாமல், இதுவரை என்ன என் சாமி வழி நடத்திச்சு, அந்த சாமியோட மறு அவதாரமா நீ வந்து கூப்பிடும் போது நான் முரண்டு பிடிக்க மாட்டேன், நிச்சயம் வரேன் என்றாள். அவள் மனதிலும் ஒரு ஓரத்தில் தன் குடும்பம், தன் பிள்ளை என்ற பாசப்பிடிப்பு இல்லாமலா போகும்? எனக்கே இவ்வளவு விவரம் உங்களை பத்தி தெரியாது ஆத்தா. என்ன வேத்து மனசுனா நினைக்காம உங்க குடும்பத்து விஷயத்த என்ன வச்சுக்கிட்டு பேசுனதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஆத்தா. கண்கலங்கினார் கதிரேசன். கதிரேசா, நீ என் புள்ள மாதிரி நான் எடுத்து வளர்த்தவன்டா. வேட்டு மனுஷன் அது இதுன்னுகிட்டு என்று அவனை அமர்த்தினாள் வள்ளியம்மை. ஆத்தாவின் பரந்த மனதை மறுபடி நினைத்து பெருமைப்பட்ட கதிரேசன் சட்டன கேந்திரா மோட்டார்ஸ் நினைவுக்கு வந்து பரபரப்பாக, ஆத்தா, நாம முக்கியமான விஷயத்தை பேசிக்கிட்டே மறந்துட்டோம். தம்பி, கேந்திரா மோட்டார்ஸ்க்கு உடனே திரும்பணும் என்று வள்ளியம்மாளுக்கு நினைவுபடுத்தினான். வள்ளியம்மாள் பரத்தை பார்த்து, சாமி, முன்னையே சொன்னாப்புல உன் பொறுப்பை தட்டி கழிக்காதே. நாளை என்ன, இன்னைக்கு ராத்திரியே கிளம்பலாம். உன் தாத்தா பாடுபட்டு சிந்தன ரத்தமெல்லாம் எந்த ஜனமும் அடிமைப்பட்டு யார்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான். அதுலயும் நீ வேலை செய்யற கம்பெனி முதலாளி பெரிய கண்டுபிடிப்பு செஞ்சு இந்த தேசத்துக்கே, ஏன் இந்த உலகத்துக்கே உதவ பாக்குறாருங்கும் போது அது அப்படியே நோகாம ஏமாத்தி அடையறதுக்கு ஒரு கும்பல், அதுவும் இந்த தேசத்துக்கு விரோதமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்புறமும் நீ உன் பொறுப்பை விட்டுட்டு இங்க இருக்கிறது சரியில்லை. உன் தாத்தா மேலேயும் என் மேலேயும் உண்மையா மரியாதை இருக்குமா? நான் உடனே கிளம்பு. இந்த கண்டுபிடிப்பு ஜெயிக்கணும், அதோட பலன் நல்லவங்க கைக்கு தான் போய் சேரணும்.
பரத் சிறிது யோசித்து விட்டு,
உன் கஷ்டத்தை எல்லாம் கேட்டதுக்கு பிறகு நான் பட்டதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு புரியுது. நிச்சயம் நான் திரும்ப கேந்திரா மோட்டார்ஸ்க்கு போய் என் வேலையை முடிக்கிறேன். அந்த புது கண்டுபிடிப்பு அநியாயமா வெளியாள் கைக்கு போக விடமாட்டேன். இது நான் உனக்கு செய்து தர சத்தியம் என்று சொல்லிவிட்டு தன் செல்போனையும் ஆன் செய்தான். பழியரன் அந்த சாயங்கால இருட்டில் அது ஒளிர்ந்தும் கேந்திரா விடுத்த செய்தியை அறிவித்தது. பரத் பரபரப்பாக அவள் அனுப்பியிருந்த வீடியோவை ஓடவிட்டு சக்கரவர்த்தியின் சதியை தெரிந்து கொண்டான். அவனுக்கு இப்போது கேந்திராவின் உயிரை பற்றிய கவலை அதிகமானது.
பாட்டி, நம்ம உடனே போகணும் சென்னைக்கு. என் கேந்திராவோட உயிருக்கு ஆபத்து வருமோன்னு பயமாயிருக்கு. இந்த புது ப்ராடக்டை கைப்பற்ற என்ன பாவம் எழுதினாலும் செய்வாங்க போலிருக்கு என்றான்.
பரத் உரிமையோடு என் கேந்திரா என்று சொன்னதும் கதிரேசனும் வள்ளியம்மாளும் ஒருவரை ஒருவர் குழப்பமாக பார்த்து கொண்டனர். கதிரேசன், தம்பிக்கு முதலாளி அம்மா மேல ரொம்ப விசுவாசம் என்று அதற்கு தப்பாக பொழிப்பறை சொன்னதும் பரத் உடனே, இல்லனே, நானும் கேந்திராவும் உயிர்க்குயிரா காதலிக்கிறோம். அவகிட்ட சொல்லாம வந்தா கூட என் நினப்பெல்லாம் அவளை சுத்தியே இருந்தது என்று தெளிவுபடுத்தினான்.
என்ன தம்பி சொல்றீங்க? அவங்களுக்கு தான் நம் வினய் ஐயாவோட நிச்சயம் ஆயிடுச்சே. அது ஒரு கண் தொடப்பு அண்ணே. என் கேந்திரா எனக்காக காத்திருக்கா. அவளோட இந்த மெசேஜை பார்த்ததும் எனக்கு இது தெளிவாயிடுச்சு.
கதிரேசனுக்கு தன் மகள் வாணியை நினைத்து சோகமானாலும் அதை பற்றி பேசி எதுவும் கிளற வேண்டாம் என்று மௌனமானார் வள்ளியம்மை.
அந்த பொண்ணு உசுருக்கு ஆபத்துனா ஏன் யோசிக்கிறேன்? முதல்ல ஒரு போனை போட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசி பாதுகாப்பா இருக்கான்னு கேளு. நான் ஒருத்தி என் சாமியை கட்டவங்களுக்கு பலி கொடுத்தது போதும். இனி அப்படி யாருக்கும் ஆகக்கூடாது. போடு போன என்று விரட்டினாள்.
பரத் கேந்திராவின் நம்பரை செல்போனில் ஒத்தினான். கேந்திராவின் காருக்கு அருகில் உரசியவாறு ஆட்டோவை விழச்சன. வெல்டிங் மணி ஒரே பாய்ச்சலில் அவளது கார் ஜன்னலின் வழி கைவிட்டு அவள் கைப்பையை எடுத்து விட்டான். கேந்திரா இதை எதிர்பாராமல் அதிர்ச்சியாக வண்டி இழப்புறம் முடிக்கவே அவள் பின்னால் வேகமாக வந்து கொண்டிருந்த லாரி அவள் காரில் இடிபடுவதை தவிர்க்க வலப்புறம் போனது. கைப்பையை பறித்த மணி செல்போனை கையில் எடுத்து கைப்பையை ரோட்டில் வீசினான். அந்த நேரம் பரத் கேந்திராவை அழைக்கவே செல்போன் மணி பெரிதாக அடித்தது. மணி அதை எதிர்பாராததால் தடுமாறவே அவன் ஒரு கையால் ஆட்டோவின் கம்பியை பிடித்திருந்த பிடி நழுவி நடுச்சாலையில் தவளை போல விழுந்தான். ஒரு கணத்தில் அந்த லாரி அவன் கதையை முடித்து பிளாட்ஃபாரத்தில் மோதி நின்றது. கனகராஜின் உயிரை பறித்த அந்த இரக்கமற்ற ஜென்மம் நடுத்தரவில் இரத்த வெள்ளத்தில் சாய்ந்தது. தெய்வம் நின்று கொன்றது. லாரி ஏறியதில் கேந்திராவின் செல்போனும் நொறுங்கியது. எனவே பரத்துக்கு தொடர்பு கிடைக்காமல் போனது. இது பரத்தை கவலைக்குள்ளாக்க அவன் கதிரேசன் மற்றும் வள்ளியம்மாளோடு அப்போதே சென்னைக்கு விரைந்தான். தொடரும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.